இந்த உலகத்திலேயே பரலோகத்து அனுபவத்துக்கு நெருக்கமாக போக முடியும்னா அது ஒரு நல்ல திருமண வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா? அதனால தான் நீங்கள் யாரை திருமணம் பண்ணிக்கிறீங்கன்றதும் எப்படி திருமணம் பண்ணிக்க போகிறீங்கன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால ஒரு புது சீரீஸ்க்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டு இருக்கிறோம். வாங்க டீச்சிங்குள்ளே போகலாம்.
ஹாய், நான் பாஸ்டர் கிரேஸ்வன். இது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் பாட்காஸ்ட். அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையவே மாற்றும் சொல்லி நான் நம்புகிறேன்.
பாஸ்டர் கிரேஸ்வன் ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்டில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கி ஒரு புது சீரீஸ்க்குள்ளே நம்ம கால் எடுத்து வைக்கிறோம். ரொம்ப முக்கியமான சீரீஸ், திருமணத்தை பற்றி. யாரை திருமணம் பண்ணிக்கிறோம், எப்படி திருமணம் பண்ணிக்கிறோம், இது ஒரு விளையாட்டு விஷயமே இல்லை. இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம். நம்ம வாழ்க்கை முடிஞ்சிட்ட பிறகு நம்ம சந்ததிகள் இம்பேக்ட் ஆகிற விஷயம். அதனால தான் ஐசக் ரெபேக்கா அவங்களுடைய திருமண நிகழ்விலேருந்து வேதத்தில் கர்த்தர்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸை வச்சு அருமையான சத்தியங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ ஜெனிசிஸ் 24, இந்த மேரேஜ் ப்ரப்போசல், ஒரு பொண்ணு பார்க்க போகிறது, இந்த எல்லா சம்பவங்களை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு கிளியர் பேசேஜில் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஃபர்ஸ்ட் பேசேஜ் இது தான் பைபிளில். இதுதான் லாங்கஸ்ட் பேசேஜ் கூட. ஜெனிசிஸ் 24 தான் ஆதியாகமத்தில் ஒரு பெரிய அதிகாரம். ஏன்னா தீர்க்க தரிசனமாக நம்ம பார்த்தோன்னா நம்மளும் ஜெனிசிஸ் 24 தான் இருக்கிறோம். ஆபிரகாம் தகப்பன் தன்னுடைய பிள்ளை ஈசாக்குக்கு ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக வேலைக்காரனை அனுப்பி வைக்கிறார். ஸோ வேலைக்காரன் அந்த பொண்ணை பார்த்து அலங்கரித்து கூட்டிகிட்டு வர்றார் குமாரனை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக. இது நம்மளுடைய தேவனுடைய ராஜ்யத்தின் ஸ்டோரி தானே. ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறார், ஈசாக்கு குமாரனான தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறார். மனவாட்டியான நம்ம எல்லாரையும் அலங்கரித்து ஆயத்தப்படுத்துறதுக்காக ஆவியானவர் அப்படின்ற இந்த பெயர் சொல்லப்படாத தெய்வீக ஊழியக்காரர் வேலைக்காரர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார் நம்மளுடைய மனவாளனுடைய வருகைக்காக. அப்போது ப்ராஃபிட்டிக்கலாக பேசணும்னா நம்ம ஜெனிசிஸ் 24 தான் இருக்கிறோம். இப்போ நம்ம மனவாளனை பார்க்குற அந்த ஜேர்னியில் நம்ம போயிட்டுருக்கிறோம். ஆவியானவர் நம்மளுடைய துணையாளராக இருக்கிறார். இப்போ திரும்பி அந்த பேசேஜுக்கு நம்ம வர்றோம். இதுடைய கான்டெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவது பாருங்க, ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 140 வயசு ஆயிடுச்சு. இப்போது இன்னும் 35 வருடங்கள் தான் அவர் வாழ போகிறார். அதனால் தன்னுடைய பிள்ளைக்கு ஈசாக்குன்ற தன் நேசிக்கிற குமாரனுக்கு ஒரு மனவாட்டியை பார்க்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப விருப்பப்படுறார். அது அவருடைய பெரிய கன்சர்ன். ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரனை கூப்பிட்டு அவர்கிட்ட வாக்குறுதிகளை பெற்றுக்கிட்டு அவர் அனுப்பி வைக்கிறார். ஒருவேளை இந்த வேலைக்காரர் ஆதியாகமம் 15 பார்க்குற எலியசராக இருந்தால் இந்த சுச்சுவேஷனில், ஏன்னா கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சு பாருங்கள், ஆதியாகமம் 15 24 50 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ எலியசரும் ரொம்ப வயது சென்றவராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வேலைக்காரனை அனுப்பி என் மகனுக்காக ஒரு பொண்ணை பார்த்துட்டுவான்னு சொல்லி அனுப்புகிறார். பாரு, அந்த காலத்துலலாம் பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்காக திருமணத்தை ஒழுங்கு பண்ணி தருவாங்க. யாரை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற தீர்மானங்களை அவங்க எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க. அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் தீர்மானத்தோடு நேசித்து வாழ்க்கையை நடத்துவாங்க. இதை தான் நம்ம அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்கிறோம். இந்தியாவில் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இதை பற்றி ரொம்ப அதிகமாக தெரியும். அரேஞ்ச் மேரேஜஸ் அவ்வளோ மோசமானது இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அப்படி நினச்சிட்றாங்க. ஆனால் நல்ல தகப்பன் தாய் உடையவங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அரேஞ்ச் மேரேஜ் இஸ் நாட் அ பேட் ஐடியா ஆஃப்டர் ஆல். என்னுடைய திருமணம் அரேஞ்ச் மேரேஜ் இன்ன வரைக்கும் சந்தோஷமாக ஆண்டுடைய கிருபை நிறைஞ்ச வகையில் சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம். நல்ல தகப்பன் தாய் இருந்தால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஐசக் கிடச்சிச்சு. ஏன், ஏன்னா சாராலும் அருமையான ஒரு தாய், ஆனால் இப்போ அவங்க இல்லை. இந்த ஸ்டோரியில் அவங்க இல்லை, அவங்க மறிச்சிட்டாங்க. ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்னப்பட்டவர், தேவனை கனப்படுத்துகிறவர். அப்போ ஒரு தகப்பன் பொண்ணு பார்த்து கொடுத்தாருனா அது எவ்வளோ ஒரு அருமையான சாய்ஸாக இருக்கும் ஈசாக்கு தெரியும். ஸோ வேலைக்காரனையும் நம்புறாரு. ஏன்னா தூக்கி வளர்த்துனதே அந்த வேலைக்காரராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆபிரகாமை பற்றியும் ஈசாக்கு தெரியும். அப்போ அந்த காலத்தில் கூட இந்த அரேஞ்ச் மேரேஜுடைய பேட்டர்ன் இருந்துச்சு. அது அவ்வளோ மோசமான பேட்டர்ன் இல்லை, அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த பொண்ணு பார்க்குற நிகழ்வுக்காக அனுப்பி விடுறாரு. அனுப்புறதுக்கு முன்னாடி 3 வாக்குறுதிகளை அவர்கிட்ட வந்து பெற்றுக்கிறார். He made him swear 3 things. What are those 3 things? அந்த 3 விஷயங்கள் என்ன? முதலாவது அந்த வேலைக்காரர்கிட்ட ஆபிரகாம் சொல்கிறாரு, என் மகனுக்காக நீ மனவாட்டியை பார்க்கும்போது இந்த கானானிய பெண்கள்கிட்ட இருந்து நீ கொண்டு வர வேண்டாம். அது நம்பர் 1. ரெண்டாவதா, என்னுடைய உறவினர்கள்ட்ட இருந்து தான், என் குடும்ப ஜனங்கள்ட்ட இருந்து தான் நீ ஒரு மனவாட்டியை கொண்டு வரணும். 3வது கண்டிஷன், ஈசாக்கை திரும்பி அந்த இடத்துக்கு கொண்டு போயிடாத. பொண்ணை வேணா இங்கே கூட்டிகிட்டு வா, ஈசாக்கை வேணா வீட்டோட மாப்பிள்ளையாவோ இல்லை ஊரோட மாப்பிள்ளையாவோ அப்படியே ஊருக்கே திரும்பி கூட்டின்னு போயிடாத. ஏன்னா கர்த்தர் அந்த இடத்துல இருந்தால் என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்தார். அங்கேருந்து வெளியே வான்னு அழைச்சாரு, என் மகன் திரும்பி அங்கே போயிடக்கூடாது. எல்லாமே ரொம்ப கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோடைய முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்காக பார்க்க வேண்டிய மனவாட்டினா முதல் விஷயமே அந்த வேலைக்காரர்னா ஞாபகம் வச்சுக்கணுமா இருந்துச்சுன்னா, காணானிய பெண்கள்கிட்ட இருந்து வேண்டாம். பாரு நல்லா கவனிங்க, ஒரு நபர் திருமண வயது வந்துருச்சு அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறதுனால ஒரு லீகல் ஏஜ் வந்த உடனே அவங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுணும்னு அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க, டக்கு 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 டக்குனு யாராவது பார்த்து அப்படியாவது அனுப்பிவிடு. அன்றைக்கி ஒரு வயசான அம்மா அவங்க சொல்கிறத நான் கேள்விப்பட்ட மாதிரி அவங்க சொல்கிறாங்க, கத்திரிக்காய் முத்தி போச்சுன்னா கழுதிக்கு தூக்கி போட வேண்டியது தானே அப்படின்னு. ஓ, உங்களுக்கு ஒரு வேளை இதோட பெட்டரான வேர்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய கான்செப்ட் என்ன தெரியுமா, ஒன்றா அந்த கல்யாண வயசுக்கு வந்துச்சா அது கழுதையாக இருந்தாலும் தூக்கி போடு, அந்த கழுதை தூக்கின்னு கட்டின் போட்டோம் அப்படின்னு. எவனா இருந்தால் என்ன, அதுக்கப்புறம் அவங்க எப்படியாவது அடிச்சு பிடிச்சின்னு அவங்க அப்படியே மேலே வந்துடுவாங்க அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வராங்க ஒரு சில பேர். தவறான ஒரு கான்செப்ட் பார், கல்யாண வயசு வந்துச்சா யாரன்னா கட்டிக்கிட்டோம் அவங்க போட்டோம். இப்போ இதே விதமான இன்னொரு வேர்ஷன் ஒன்று இருக்குது பார், வாலிபர்கள் மத்தியில், ஐயோ நான் யாரும் கல்யாணம் பண்ணிக்குவோம், யாரும் இருந்தாலும் பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவங்க அழகாக இருந்தால் போதும், அவங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வரணும், எனக்கு அவங்க மேலே ஃபீலிங்ஸ் வந்தால் போதும் அப்படின்னு. ஆனால் இது ஒரு திருமணத்தை நடத்துகிற ஒரு விதமும் இல்லை, ஒரு நல்ல வாழ்க்கை துணையை செலக்ட் பண்ணுற ஒரு சிறந்த வழியும் இல்லை. பாருங்கள் கவுனிங்க, யாரை திருமணம் பண்ணிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இது விளையாட்டு விஷயம் இல்லை, இது கேம் ஷோ இல்லை. ஒரு சில டிவி சேனல்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வர்றதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்களே ஒரு மாப்பிள்ளை செலக்ட் பண்ணுறது, ஒரு அழகான பொண்ணு இருக்கும், ஒரு 28 பேர் வருவானுங்க, அப்ளை பண்ணுவானுங்க, ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணி அவங்க கூட டேட்டு போய் யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி பார்த்தோன்னா கேம் ஷோ ஆயிது. இது வாழ்க்கை, இது விளையாட்டு இல்லை. யாரை திருமணம் பண்ணிக்கிறீங்கன்றது இந்த வாழ்க்கையை மட்டும் இம்பாக்ட் பண்ணுறது இல்லை கவுனிங்க, இது ஹனிமூனை மீறினது. ஹனிமூனெல்லாம் முஞ்சிட்ட பிறகு நீங்கள் வாழணுமே, பிள்ளைகளை பெற்றெடுத்து அவங்கள வளர்க்கணுமே தேவ பயத்திலையும் பக்தியிலையும், அவங்களுக்காக ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் இறந்து போயிட்ட பிற கூட அந்த பிள்ளைகளுடைய சந்ததிகள் உங்கள் வேல்யூஸை பிடிச்சிட்டு வாழணுமா இருக்குது. ஸோ திஸ் இஸ் அபவுட் அ லெகசி, திஸ் இஸ் நாட் அ கேம் ஷோ, திஸ் இஸ் அபவுட் அ லெகசி. வாட் ஆர் யூ லீவிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்? அப்போ யாரை திருமணம் பண்ணிக்கிறோம், எப்படி திருமணம் பண்ணிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். அதனால தான் ஆபிரகாம் சொல்கிறாரு, தெளிவாக சொல்லிட்டார், காணானிய பெண்கள்கிட்ட இருந்து என் மகனுக்கு பொண்ணு பார்த்து வந்துடாத, எனக்கு இப்போவே நீ வாக்குறுதி கொடு அப்படின்னு. எதுக்காக? இப்போ காணான் அந்த காலத்தில் எல்லா விதமான மதம் சார்ந்த நம்பிக்கைகள், எல்லா விதமான குலம் கோத்திரம் ஜாதி ஜனத்திலேருந்து கலந்த ஒரு கலவையாக இருந்துச்சு காணானியர்கள். அப்போ விக்கிரக ஆராதனையிலேருந்து சகல விதமான நம்பிக்கைகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்துருந்தது தான் இந்த காணான். இட் வாஸ் அ மெல்டிங் பாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் எத்னிசிட்டிஸ் அண்ட் ரிலிஜியஸ் பிலீஃப்ஸ். ஆனால் ஆபிரகாம் ஏன் என் குடும்பத்துலேருந்து ஒருத்தரை கொண்டு வான்னு சொன்னார். இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பேசேஜ் தூக்கிட்டு பார்த்தீங்களா, ஆபிரகாம் ஜாதி பார்க்கலையா அப்படின்ட்டு. ஆபிரகாம் ஜாதி பார்த்தார் எங்கே போட்டுக்குது அந்த இடத்துல, என் குடும்பத்துலேருந்து கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. ஜாதின்ற விஷயமே அந்த இடத்துல இல்லை. அப்போ ஜாதி அவருடைய மைண்டில் இருந்திருக்காதா? பாருங்க, இந்த பேசேஜ் பொறுத்த வரைக்கும் அவர் அனுப்புனது ஜாதிக்காக இல்லைன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இது முக்கியமாக ஆவிக்குரிய காரணங்களுக்காக. திஸ் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ரிலிஜியஸ் ரீசன்ஸ். என்ன தெரியுமா, தான் மகனுக்கு யெகோவா தேவனை அறிந்திருந்த ஒரு பெண் மனவாட்டியாக வரணும்னு விருப்பப்பட்டார். அதனால தான் அவங்க குடும்பத்துக்கே அனுப்பினார். நல்லா கவனிங்க, நோவாவுடைய பிள்ளைகள் 3 பேர், அதில் ஒரு குமாரர் பேர் வந்து ஷெம். இந்த ஷெம்முடைய லீனேஜ், இவருடைய வம்சாவளியிலேருந்து அநேக தேவனை அறிந்து கொண்ட ஜனங்கள் வர்றாங்க. ஏன்னா நோவாவுக்கு இருந்த அந்த வெளிப்பாடு அப்படியே ஷெம் உடைய லீனேஜ் கண்டினியூ ஆகுறத நம்ம பார்க்க முடியும். மெல்கிசெடெக்ன்றவர் இந்த ஷெம்முடைய லீனேஜில் வந்தார். ஒரு வேத வல்லுநர் சொல்கிறாரு, ஷெம் தான் மெல்கிசெடெக்னே சொல்கிறாரு அவர். ஸோ தேவனை பற்றின வெளிப்பாடும் யெகோவா தேவனை பற்றின வெளிச்சமுடைய அந்த லீனேஜ் தான் இந்த ஷெம்முடைய லீனேஜ். ஸோ ஆபிரகாம் அந்த லீனேஜ்லே வந்ததுனால ஆபிரகாம் சொல்கிறாரு, என் குடும்பத்திலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வா. ஏன், ஏன்னா என் தேவனை அறிந்த ஒரு மனவாட்டி என்னுடைய மகனுக்கு அமையணும். ஒரு அருமையான ஒரு ரீசன் அது. அதே போல் வேலைக்காரர் பதானாராமுக்கு போகிறாரு, அங்கே போய் ஜபம் பண்ணுறாரு, கர்த்தருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்கிறாரு, ரெபேக்காவை கண்டடைகிறாரு, ரெபேக்காவை சூஸ் பண்ணுறாரு. ரெபேக்கா ஆபிரகாமுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கிறாங்க. நான் அருமையான விஷயம் பார்த்தீங்களா அது. அப்புறம் அவங்க குடும்ப சேர்ந்துட்டு அவர் பேசுகிறாரு. அங்கே நடக்கிற அந்த உரையாடலை பாருங்கள், அந்த கான்வர்சேஷனை பாருங்கள். வாங்க எல்லாரும் ஜெனிசிஸ் 24 வரலாம். அதோடைய 50 வசனத்தில் இப்போ இவர் செலக்ட் பண்ணிட்டார் ரெபேக்காவை, கூட்டிகிட்டு போகிறேன்றார். அவங்க குடும்பம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, அப்பாவும் மகனும் பேசுகிறாங்க, ரெபேக்காளுடைய அண்ணன் தான் லாபான். அவங்க சொன்னது பாருங்களேன், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நோட் பண்ணுங்க, கர்த்தரை மென்ஷன் பண்ணுறாங்க. உமக்கு நாங்கள் நலம் போலம் ஒன்றும் சொல்லக்கூடாது, நல்லது கெட்டது சொல்றது நாங்கள் யார், கர்த்தரை இதை ஏற்படுத்திட்டாரே. 51 பாருங்க, இதோ ரெபேக்கால் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். கவுன்சிங்ல அவங்க ரெண்டு பேரும் கர்த்தரை மென்ஷன் பண்றாங்கன்னு, ஏன்னா இவர் கர்த்தரை மென்ஷன் பண்ணார். யாரு? வேலைக்காரன் மென்ஷன் பண்றாரு, கர்த்தர் காமிச்சாரு, கர்த்தர் வழி நடத்தினாரு, கர்த்தர் வாய்க்கை செய்தார், கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார், இதெல்லாம் பேசுறாரு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, கர்த்தரா யார் அது அப்படியே கேட்டாங்க. கர்த்தர் என்று எங்களுக்கு யாரும் அறியாது அப்படின்னு சொல்ல, அவங்க கர்த்தரை தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. பை த வே, ஒரிஜினல் ஹீப்ரூவில் போய் இந்த கர்த்தருக்கான வார்த்தை என்னன்னு செக் பண்ணி பாருங்க. யெகோவா தேவன், யாவே, ஹீப்ரூவில் யாவே. They had a revelation of Yahweh. Yahweh என்றது ஸ்பெஷல் ரெவலேஷன். பார், எலோஹிம் என்றது சிருஷ்டி கர்த்தர், உலகமே கடவுள்னு கூப்பிடுது. ஆனால் இவங்க கடவுள்னு சொல்ல கர்த்தர்னு சொல்கிறாங்க. கர்த்தர்னா யாரு? யெகோவா. அவங்களுக்கு யெகோவாவை பற்றியும் தெரியும். யெகோவாவுடைய நாமத்து மேலே ஒரு கணம் இருந்துச்சு. யெகோவாவுடைய நாமம் சொன்ன உடனே அவரை நம்பி அனுப்பி வைக்கிறாங்க. பார், ஷி தே ஹேட் ஃபெய்த் இன் யாவே. இந்த ஃபெய்த் ரெபேக்கால எவ்வளோ இம்பாக்ட் பண்ணியிருந்துச்சுன்னா, ரெபேக்கால் ரிட்டர்ன் வந்துடுறாங்க, ஐசக் திருமணம் பண்ணிக்கிறாரு, ஐசக் ரெபேக்கால கூடாரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார், மனைவி ஆக்கி கொள்கிறார், நேசிக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா, அவர் சொல்லவே இல்லை, நான் உன்னை டேட் பண்ணவே இல்லை, உன்னை எப்படி நேசிக்கிறதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் அவர் சொல்லார், என் தகப்பனை பற்றி எனக்கு தெரியும், என் வீட்டு வேலைக்காரர் இவ்வளோ மூத்தவர், அவருடைய உள்ள எனக்கு தெரியும், கர்த்தரை நான் நம்புகிறேன், அதனால் உன்னை நேசிக்கணும்னு நான் தீர்மானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து நேசிக்கிறார். அது வேறு இன்னொரு ஒரு ஹெல்ப் என்னன்னா, ரெபேக்கா ரொம்ப அழகாக வேற இருக்கிறாங்க, அவங்க பேர் வந்து தூண்டிலாம், பார், தூண்டில் போட்டு இழுக்கிற மாதிரி ஒரு அழகி அவங்க. அது இவரும் சந்தோஷப்படுறார், ஓகே, ஃபெய்த்தும் இருக்குது, பியூட்டியும் இருக்குது, இந்த மாதிரி காம்பினேஷன் கிடைச்சவர்கள் பாக்யவான்கள். அதில் நான் ஒரு பாக்யவான். ஆனால் ரெபேக்கால அவர் நேசிக்கிறார். நேசிக்கிறது தீர்மானம், அது ஒரு ஃபீலிங் இல்லை. ஓகே, ஸோ தீர்மானித்து நேசிக்கிறாரு. இப்போது அவங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளைகள் இல்லை, 20 வருஷமாக பிள்ளைகள் இல்லை. ஒரு நாள் ஐசக் அந்த சுச்சுவேஷனுக்காக ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தர் அவங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளைகளை கொடுக்குறார். இப்போ ரெபேக்கால் கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. அவங்க வயிற்றில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, இரட்டை பிள்ளைகள். இப்போ ஒரு பிள்ளை இருந்தாலே 5 மாதத்துக்கு அப்புறம் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும், ஒரு சில தடவை ரொம்ப இன்பமாக இருக்கும், சில நேரத்தில் அது வலிக்கிற மாதிரியோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. தாய்மார்கள் நம்மள்கிட்ட அதை சொல்லியிருக்கிறாங்க, என் ஒய்ஃபும் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி, எங்களுடைய ரெண்டு பிள்ளைகளுடைய ப்ரெக்னென்சி டைமில். ஆனால் இப்போ ரெட்டை பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா, அவங்க எட்டி ஒச்சுக்குன்னு எதாவது சண்டை போட்டுருந்தாங்களான்னு நம்மளுக்கு தெரில, இவங்களுக்கு ரொம்ப வியர்டான ஒரு ஃபீலிங் வந்திருக்குது. இப்போ ரெபேக்கா என்ன பண்ணுறாங்க தெரியுமா? பாருங்கள், நான் வசனத்தில் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். ரெபேக்காவில் ஐசக்குக்கு சூஸ் பண்ணதுக்கு மிகப்பெரிய காரணம் இப்போ ரெபேக்கா வாழ்க்கையிலேருந்து நம்மளுக்கு தெரிய வருது. பாருங்கள், ஆதியாகமம் 25:22 நான் படிக்கிறேன் பாருங்கள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி, இது என்ன டைலாக் நம்மளுக்கு தெரியலையே, இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். யார்கிட்ட? கர்த்தரிடத்தில். ஒரு மந்திரவாதி இடத்தில் போய் மந்திரம் சொல்லி வருகிறேன்னு சொல்ல, போய் கொஞ்சம் மந்திரிச்சுட்டு வரேன் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லாமல் கர்த்தரிடத்தில், யெகோவா தேவனின் வெளிப்பாடு. அடுத்த வருஷம் பாருங்கள், அதுக்கு கர்த்தர் ரெபேக்காலோட பேசுகிறாரு. என்ன அருமையான ஒரு விஷயம் இது! இவங்க ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீ கர்த்தர் இவங்கள்ட்ட பேசுகிறாரு. அந்த அளவுக்கு உறவா நல்லா இருக்கு பாருங்கள் அவங்களோட. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் 1 ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். கவுன்சிங்களா, ரெபேக்காவுக்கு ஒரு பர்சனல் ஃபெய்த்னு ஒன்று இருந்துச்சு. ஐசக் தான் ஜெபம் பண்ணாரு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி, இல்லை பிள்ளை அவங்க கர்ப்பவதி ஆகிறதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ ரெபேக்கா ஜெபம் பண்ணுறாங்க, கர்த்தர் ரெபேக்கால்கிட்ட பேசுறாரு. ஷி நியூ த லார்ட் அண்ட் த லார்ட் வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹர். ஒரு அருமையான ஒரு உறவு பார்த்தீங்களா இது! இதுக்காக தான் ஆபிரகாம் கிளியராக சொல்லி விட்டாரு, கானானிய ஸ்திரீகள்லேருந்து யாரும் புடிச்சுன்னு வந்துடா, அதையா மகனுக்காக என் தேவனை அறிந்த என் குடும்பத்தினர்ட்டேருந்து கொண்டு வா. அதனால தான் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்துச்சு, ஒரு அருமையான உறவு ஏற்பட்டுச்சு. பாருங்க, ஸோ ஐசக் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். மிக முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் இந்த திருமண வாழ்க்கையில் இல்லை விஷயத்தில் விளையாடவே இல்லை. ஈசாக்கே ஒரு பொண்ணை ஏதோ ஒரு இடத்துல, நான் அந்த பக்கமாக வயல் வெளியாக போய் நின்றேன், அந்த பொண்ணுங்க அழகாக பாடி நின்றுச்சுங்க, இதில் ஏதாவது ரெண்டு கட்டிக்கிறேன் நான் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட வரல. பார், வெயிட் பண்ணுறாரு. எங்கள் அப்பா விசுவாச தகப்பன், அவருக்கு தெரியும் சரியான நேரத்தில் சரியான ஒரு வாழ்க்கை துணை எனக்காக சூஸ் பண்ணி தருவார். வசனத்தில் நம்ம படிக்கிறோம், ஈசாக்கு வயல்வெளியில் தியானம் பண்ணி கொண்டிருந்தாராம். அவர் அவருடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சு? கர்த்தர் மேலே தியானமாக இருக்கிறது அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. கர்த்தர் ஒரு சிறந்த லைஃப் பார்ட்னரை கொண்டு வர்றார். அப்போது அருமையான ஒரு விஷயம் பார்த்தீங்களா, ரெபேக்காவை திருமணம் பண்ணிக்கிட்டார். ஆனால் தன்னுடைய மக ஏசா இந்த பிரின்சிபலை மிஸ் பண்ணிட்டான். இப்போது 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க, ஏசா யாக்கோபு. முதல் பிறந்தவனுக்கு தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கொடுக்கப்படணும், அவன் தான் கண்டினியூ பண்ணுமா இருக்கும். ஆனால் ஏசா அதை மிஸ் பண்ணிட்டாரு, யாக்கோப் பிடிச்சிக்கிட்டார். அதை எப்படி மிஸ் பண்ணார் ஏசா? இப்போ நிறையா காரணங்களை நம்ம சொல்லலாம். இல்லை ஒரு சொம்பு கூலுக்காக மிஸ் பண்ணிட்டாரு, ஆனால் அவருடைய உள்ளத்தை பற்றி ஒரு ரெவலேஷன் நம்மளுக்கு இருக்குது பார். நிறைய விஷயங்களை பார்க்கலாம் ஏசாவை பற்றி, ஆனால் ஏசாவுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காரணம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவர் வாழ்க்கையில் மிஸ் ஆனதுக்கான பெரிய காரணம் என்ன தெரியுமா பாருங்க. ஆதியாகமம் 26:34 வசனத்தை பாருங்க. ஏசா 40 வயதான போது எத்தியனான பேரியினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் எத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். பாரு, எத்தியர்கள் வந்து கானானியர்கள், அந்த ஜனத்திலிருந்து திருமணம் பண்ணிக்கிட்டான். 35 வசனம் பாருங்க. அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். ரொம்ப குடும்பம் கொடுத்துட்டுருக்கிறாங்க மாமனாரையும் மாமியாரையும். இப்போ பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க, ரெபேக்கால் என்ன சொல்லி அழுகுறாங்கன்னு பாருங்க. 27 அதுடைய 46 வசனம் பாருங்க. பின்பு ரெபேக்கால் ஈசாக்கை நோக்கி, எத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது, வெறுக்கிறேன், நான் வாழ்கிறதே வெறுத்துட்டேன்றாங்க. இந்த தேசத்து பெண்களாகிய எத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றால், என் உயிருக்கு என்ன ஆவர்த்து. அப்போது ஈசாக்கு என்ன பண்ணுறாரு பாருங்க, 28 ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல், பார் ஆபிரகாம் ஈசாக்கு செஞ்சதை ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லிட்டு இருக்கிறார், நீ எழுந்து புறப்பட்டு பதாம் ஆறாமல் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். அதுக்கு அடுத்தது பாருங்க முக்கியமான வசனங்கள், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி, 4 வசனம் பாருங்க, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். கமான், எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஏசா எத்தியருடைய பெண்களை திருமணம் பண்ணிக்கினதுக்கும் யாக்கோபு அவங்க மாமா வீட்டுக்கு போய் ஆபிரகாமுடைய குடும்பத்தாரிலிருந்து பெண் கொள்றதுக்கும் ஆபிரகாமையின் ஆசீர்வாதம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு பெரிய சம்பந்தம் இருந்துச்சு. ஏசா ஏன் ஆபிரகாமின் ஆசீர்வத்தை அனுபவிக்கல? முக்கியமான காரணம், ஏன்னா ஏசாவுக்கு பயபக்தியான குடும்பத்தை நடத்துறதுல நோக்கம் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, அந்த பொண்ணு ரொம்ப அழகாகுது, அது யாரை கும்பிட்டா எனக்குண்ணா, யாரை நம்னா எனக்குண்ணா, நான் வேணா கடவுள் இப்படிக்கு ஆராய்ச்சிக்கிறேன், அது வேற யாருனா வணங்கின்னு போட்டோம், விசுவாசம்லாம் பெரிய மேட்டர் இல்லை, எனக்கு அவளை பிடிச்சிக்குது, எனக்கு மனசு ரொம்ப பிடிச்சிருக்குது டேட், அதனால உன்னை கேட்காமலே கட்டின்னு வந்துட்டேன், நீ ஏத்துக்கிறியோ இல்லையா, இதுதான் என் பண்டாட்டி பார்த்துக்கோ, இதுதான் உங்க மருமகோ, பர்மா சண்டை போட்டுக்காதீங்க சும்மா, இதுதான் உங்க ரெண்டு மருமகோ, டேய் என்னடா அப்படி பண்ணிட்டு வந்துட்டமா, இல்லைம்மா இதுதான் கட்டின் வந்தம்மா, என் மனத்துக்கு பிடிச்சிக்குதுமா, அதனால நான் கட்டின்னு வந்துட்டேன். அப்போ ரெபேக்கால் சொல்லியிருக்கலாம், டேய் உனக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பத்தி உனக்கு உள்ளமே இல்லையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னது, உன்னுடைய சந்ததி மூலமா கிறிஸ்து வருவாரு, அவர் வந்தார்னா உலகமே ரட்சிக்கப்படும், அப்போ விசுவாசத்தின் போதனை இருக்கிற குடும்பத்தில் தான் ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும், அங்கதான் பிள்ளைகள் ஆரோக்கியமா வளர முடியுது, உனக்கு தெரியாதா? ஆனா ஏசாவுக்கு என்ன தெரியுமா, அது என்னமா ஆபிரகாமின் ஆசீர்வாதம், அதுதான் ஒரு சொம்பு கூலுக்காக தம்பி குத்துட்டேனே, என்ன பெரிய ஆசீர்வாதம் அது. ஏசா பாருங்க ஆசீர்வாதத்தை மதிக்கல, ஆனா யாக்கோ வேற மாதிரி, யாக்கோ வயிற்றுல இருந்தே ஏன் மோதினு தான் நினைக்கிறீங்க, நான் ஃபஸ்ட்டு வரேன் அப்படின்னு, நான் ஃபஸ்ட்டு வரேன், முதல் வர்றவனுக்கு தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம், நான் ஃபஸ்ட்டு வரேன்ற அந்த குணத்தை ஆண்டு எடுத்து காமிக்கிறார். அந்த இடத்துல வெளியே வர்றான், யோசிக்கிறான் எப்படியா அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிடணும், இப்போ அவன் பண்ண எல்லா காரியமும் நல்லதுன்னு நான் சொல்ல வரல, ஆனால் அவருடைய உள்ள என்ன தெரியுமா, ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், அது உனக்கு டால் ஃப்ரை சப்பாத்தி குத்து வாங்குறனோ, இல்லை அப்பா கிட்ட உன் ட்ரெஸ்ஸை போட்டு உன் வேர்வ நாத்தத்தில் வந்து வாங்கிக்கிறனோ, ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நடராத்தில் ஒரு தூதர் வந்தாருன்னா சண்டை போடுவேன், கையை பிடிக்குவேன், விடமாட்டேன், என்னை ஆசீர்வதிக்கலன்னா நீங்கள் என்னை விட்டு போகக்கூடாதுன்னு காலை பிடிச்சி கெஞ்சுவேன், காலையில் வரைக்கும் கெஞ்ச நான் ரெடியாக இருக்கிறேன், ஏன் தெரியுமா, எனக்கு ஆசீர்வாதம் வேணும். ஹீ ஹேட் அ ஹார்ட் ஃபார் த பிளெஸிங் ஆஃப் ஏப்ரஹாம். அதனால தான் அவங்க அப்பா அவரை கூப்பிட்டு, போய் உங்கள் மாமன் பொண்ணுங்களையா யாராவது கட்டிக்கடா, ஆ பாரு இவன் பார், உங்கள் அண்ணங்காரன் அவிசுவாசிங்களை கல்யாணம் பண்ணி வந்து காணானிய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ண வந்து ஒரே தொல்லை குத்துனுக்கிறான், ஆனால் நீ போ, அப்போ தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் மூலமாக கண்டினியூ ஆகும்னு சொல்லி அனுப்புனார். ஏசாவுக்கு ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை கட்டி எழுப்பி மேசியா வருவதுக்கான ஒரு குடும்ப லெகசியை விடணும்னு அவனுடைய நோக்கமே இல்லை. விசுவாசத்தில் வளர்த்து பிள்ளைகள் மேசியாவை அவனுடைய சந்ததியிலேருந்து பார்க்கணுன்றது அவனுடைய நோக்கமாக இருக்கல, என்ன மாதிரி மிஸ் பண்ணிட்டான் பாருங்க. ஏசா காணானிய பெண்களிடத்தில் திருமணம் பண்ணிக்காம தேவனை அறிந்த, யெகோவா தேவனை அறிந்தவரை திருமணம் பண்ணியிருந்தா, இட் இஸ் வெரி பாசிபிள் ஏசா மூலமாக ஏசு கிறிஸ்துவானவர் பிறந்திருக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தி இருந்திருக்க ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஏசா அதை மிஸ் பண்ணிட்டார். என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, ஏசா ஒரு வேலை இந்த ஞானத்தின் கோட்பாடை ஃபாலோ பண்ணியிருந்தார்னா இஸ்ரவேல் ஜனங்க ஜெபம் பண்ணும்போது ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, ஏசாவின் தேவனேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த கோத்திரத்திலிருந்து இல்லைனா இவருடைய வம்சாவளியிலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்திருக்க வாய்ப்பு. ஆனால் ஏசா ஒதுக்கி விட்டதை யாக்கோபு மதிக்கிறாரு, யாக்கோபு பிடிச்சிக்கிறார். ஏன்? ஏன்னா யாக்கோபுக்கு ஒரு விருப்பம், என் மூலமாக தான் உலகம் ஆசீர்வதிக்கப்படணும், நான் வாழ்ந்தது மட்டும் போதாது, நான் வாழ்றது மட்டும் போதாது, என் பிள்ளைகள், அவங்க பிள்ளைகள், என் வம்சமே நல்லா இருக்கணும், என் சந்ததியே நல்லா இருக்கணும். அதனால நான் யாரை வேணா கட்டிக்குவேன், வாழ போகிறது இல்லை. எங்கள் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி அவங்க பேச்சை கேட்டு தேவனை நம்புறவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதனால தான் இவர் திருமணம் பண்ணிக்கிட்ட ரெண்டு பேருமே யெகோவா தேவனை அறிந்தவர்களாக இருந்தாங்க. எப்படி தெரியும் நமக்கு? எப்படி பேர் வைக்கிறாங்க பாருங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு லேயாள் பேர் வைக்கிறாங்க, ரூபன் கர்த்தரின் வேதனையை கண்டார் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, சிமியோன் கர்த்தன் என் கூக்குரலை கேட்டார் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, லேவி இப்போவாவது நான் ஒன்னாகணும் என் கணவரோட, ஆனால் நாலாவது பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க பாருங்க, யூதான அர்த்தம், நான் யெகோவாவை துதிக்குவேன். யாரை துதிப்பேன்? யெகோவாவை துதிப்பேன். நல்லா கவனிங்க, லேயாள் ஒரு வர்ஷிப்பர். யாரை திருமணம் பண்ணிக்கிட்டாரு? ஒரு வர்ஷிப்பர், ஆராதனை உள்ளம் கொண்டவங்க, யெகோவா பத்தின ஒரு தெளிவு, ஒரு அறிவு. ரேச்சல் கூட அதே தான் பாருங்க, அவங்களுடைய முதல் பிள்ளை யோசேப்புக்கு பேர் வைக்கிறாங்களா, யோசேப்னா என்னது? யோசேப். யோசேப்னா யெகோவா இன்னொன்னு தருவாராக பேர் வைக்கிறாங்க, யெகோவா இன்னொன்னு என் வாழ்க்கையில சேர்ப்பார், இன்னொரு பிள்ளையை தருவார். அதே போல பெஞ்சமின் கர்த்தர் கொடுத்தார். என்ன சொல்ல வரேன்னா, ஏசா கானானிய ஸ்திரிகளை திருமணம் பண்ணிக்கிட்டான், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இழந்துட்டான், தான் வாழ்க்கையில அவனும் நல்லா இருக்கல பெரிய அளவுல, இப்போ பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறதுனால நல்லா இருந்தான்னு அர்த்தம் இல்லை. அவனுடைய குடும்பமும் ஆரோக்கியம் கெட்ட வகையில் இருந்துச்சு. அவனுடைய சந்ததிமார்கள் தான் ஏதோமியர்கள். எப்படி போனாங்க பார்த்தீங்களா? அவன் சந்ததி ஏதோமியர்கள் யார்? விக்கிரக ஆராதனையிலையும் அவங்க பிள்ளைகளையே பலி கொடுக்குற, அந்த நரபலி கொடுக்குற சந்ததியாக இன்னைக்கு ஏதோமியர்கள் உலகத்திலே இல்லை. உங்களுக்கு தெரியுமா அது? ஏதோமியர்கள் அடியோடு அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இஸ்ரவேல் நாட்டுக்கே எகேன்ஸ்டாக வந்தவங்க ஏதோமியர்கள். ஏசாவுடைய சந்ததி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் யாக்கோபுடைய சந்ததி இன்ன வரைக்கும் செழிப்பாக இருக்குது. இஸ்ரவேல் ஜனம், ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனம் தான் நம்ம எல்லாரும். ஆனால் நேச்சுரலாகவே பயாலாஜிக்கல் டிசன்டென்ட்ஸ் யார்? இஸ்ரவேல் ஜனம். கர்த்தரவங்களை ஆசீர்வதிக்கிறார், அவங்கள வாழ வச்சிட்ருக்கிறார். க்வெஸ்சன், நல்லா வாழணும்னு விருப்பப்படுறீங்களா? தேவனுக்காக பெரிய காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? ராஜ்யத்தை கட்டணும்னு விருப்பப்படுறீங்களா? சாதனை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ திருமணத்தை விளாட்டாக எடுத்துக்காதீங்க. எப்படி வேணால் கட்டிக்குவேன், யாரை வேணால் கட்டிக்குவேனா, அப்போ நம்ம வாழ்க்கையும் அப்படியே தான் போகும். இப்படியானா எப்படி ஆகும்னு ரெபேக்கா சொன்ன மாதிரி, யார் யார் நான் எப்படின்னா வாழ்ந்துக்கிறேன்னா, அதான் இப்படி ஆனால் எப்படி ஆகுன்ற மாதிரி போயிடும்னு வச்சுக்குவேன். ஆனால் யார் யார் நான் தேவனை கனப்படுத்துகிறேன், நான் ஒரு விசுவாசியை தான் திருமணம் பண்ணிப்பேன், வெறும் விசுவாசி இல்லை, என்னை விட தேவனை அதிகமாக யார் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறவங்க பாக்யவான்கள். அவங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ திருமணம்னா என்னது? திருமண வயசு வந்துச்சு, கத்திரிக்காய் முத்திச்சு, கதைக்கு தூக்கி போடுன்றது திருமண வாழ்க்கையில். இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க, சரியா? இந்த மாதிரி சொல்கிறவங்களே இல்லை ஐடியாவை. ஏன்னா கர்த்தர் திருமணம் பொறுத்த வரைக்கும் மூணு முக்கியமான நோக்கங்களை வச்சுருக்கிறார். முதல் நோக்கம் என்ன தெரியுமா? இருவரும் திருமண வாழ்க்கையை அனுபவித்து அதில் கிறிஸ்துவையும் சபையும் பிரதிபலிக்கணும். யூ லிவ் ஹாப்பிலி டுகெதர் ஸோ தட் யூ ரிஃப்ளெக்ட் கிரைஸ்ட் அந்த சர்ச். ரெண்டாவதாக, ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை வளர்க்கணுன்றது கர்த்தருடைய திட்டம். ஸோ தட் யூ பில்ட் அ ஹெல்தி லைஃப். மூணாவது நோக்கம் என்ன தெரியுமா? திருமணத்துக்கு குடும்பமாக சேர்ந்து தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றணும். ஸோ தட் அல்டிமேட்லி ஆஸ் அ ஃபேமிலி யூ ஃபுல்ஃபில் த பர்பசஸ் ஆஃப் காட் ஆன் தி அர்த். இந்த மாதிரி பெரிய சாதனைகளை செய்து நீங்கள் மட்டும் நல்லா இல்லாமல் உங்கள் வம்சமே நல்லா இருக்கும்னு விருப்பப்படுறவங்க இன்றைக்கி இந்த டீச்சிங்கை ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறார், யாரையோன்னு கல்யாணம் பண்ணிக்காத, என்னை நேசிக்கிறவங்க, உன்னை விட என்ன அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்கள திருமணம் பண்ணிக்கன்னு தேவன் சொல்கிறார். கெட் மேரி டு சம்படி ஹூ லவ்ஸ் அ லாட் வெரி மச், who have committed their life to glorifying Christ. கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறது அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள். கிறிஸ்துவுக்காக வாழ்றது, தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுறது தான் அவங்களுடைய நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி. இந்த மாதிரி ஒருத்தரை நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்க போகிறது இல்லை, உங்களை சுற்றியில் இருக்கிறவங்க, உங்களுடைய வம்சமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு யாரனா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாழ்ந்த ஏசா, அவனுடைய சந்ததி அடியோடு அழிக்கப்பட்டாச்சு. ஏதோமியர்கள் இல்லை, ஆனால் இஸ்ரவேல் ஜனம், அவங்க தகப்பன் யாக்கோபு தேவனை அறிந்தவங்களை திருமணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி அப்பா அம்மா பேச்சை கேட்டு அவங்க மாமா வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கினாரு. இதனால தான் சந்ததியே ஆசீர்வாதமாக இருக்குது. அந்த சந்ததியிலன் தான் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு வந்தார். அவருடைய கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி உலகமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம், யாக்கோபு மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, ஹி காட் மேரி டு த ரைட் கைண்ட் ஆஃப் பர்சன், டு த ரைட் கைண்ட் ஆஃப் பர்சன், சரியான விதமான ஜனத்திலிருந்து சரியான விதமான நபரை திருமணம் பண்ணிக்கிட்டார். அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ இந்த டீச்சிங் ரொம்ப முக்கியமானது. ஞாபகம் வச்சுங்க, திருமணன்றது ஏதோ விளையாட்டு விஷயம் இல்லை. நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கோ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய வார்த்தையில் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த டீச்சிங் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னும் வரப்போகிற வாரங்களில் எபிசோட்ஸில் அருமையான ரகசியங்கள், ஈசாக் ரெபேக்காளுடைய திருமண நிகழ்வுலருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், அநேகருக்கு இந்த மெசேஜை பாஸ் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.
இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு புது பாட்காஸ்ட் உங்களுக்கு நாங்கள் அவைலபிள் ஆக்குறோம். பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. This is Pastor Graceman. Until I meet you again, enjoy life.